لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد நான் கடந்த பல வாரங்களாக சூரத்துல் பையினாவுடைய கடைசி ஆயத்துல அதுல வரக்கூடிய ஜஸாஉஹும் இந்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்ன், ஈமான் கொண்டு நல் அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களின் ரப்பிடத்தில் உள்ள அவர்களது கூலி அத்ன் சுவனங்களாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஆயத்துல நின்று பல வாரங்களாக சுவர்க்கம் பற்றி படித்து வந்திருக்கிறோம். இன்ஷால்லா இன்றைக்கு அதை பற்றி படிக்கிறது நிறுத்திட்டு வரக்கூடிய வாரத்துக்கு அடுத்த வாரம் இருக்கக்கூடிய வகுப்புல இன்ஷால்லா தொடர்ந்து படிப்போம். இன்றைக்கு நாங்கள் நோன்பு இதனுடைய சட்டதிட்டங்கள் சிலதை ஞாபகம் முட்டிக்கொள்வோம். வரக்கூடிய வாரம் பெரும்பாலும் பெருநாள் இன்ஷால்லா, ஆகையினால அந்த வகுப்பை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை வழங்க போல மாலை 4:15 வகுப்புல தொடர்ந்து சந்திப்போம். நாங்கள் இன்றைக்கு நோன்பினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். சில சட்டதிட்டங்கள் ஏற்கனவே சில தெரிஞ்சதுதான், ஆனால் அலட்சிய போக்கில் செய்யப்படுறது இல்லை. அதில் சில முக்கியமான விஷயங்களை ஞாபகம் விட்டோம். ஒன்று ஃபித்யா. ஃபித்யா கொடுக்கிறது அது கொஞ்சம் அது இது மாதிரியான சில மனிதர்கள் கவன இனமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள். முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை விதியாக்கிய நேரத்தில் முடியுமானவர்கள் முடியாதவர்கள் என்று பிரிச்சை வைத்தான். அதாவது நோன்பை நோக்க முடியுமானவர்கள், நோன்பை நோக்க முடியாதவர்கள். அல்லாஹ் தஆலா இதை பிரித்து வைத்ததற்கு காரணம் மனிதர்களுடைய இயல்பை விளங்கி, மனிதர்கள் சிலர் நோன்பு வைப்பதற்கு சக்தி பெற்றவர்கள், சிலர் நோயின் காரணமாக நோன்பு வைக்க சக்தி பெறாதவர்கள். நோய்கள் இரு வகை. ஒன்று வந்துட்டு சுகமாகிது, இன்னொன்று நீங்காத நோய்கள், அதாவது தீராத நோய்கள். அப்ப ஃபித்யா என்பது எவரவர் நோன்பு நோற்பதற்கு முடியாமலே இருக்கிறாரோ, அதாவது காலாகாலம் நோயிலேயே தொடர்ந்து இருப்பார், காலம் காலமாக நோயிலேயே தொடர்ந்து இருப்பார், இந்த மனிதருக்கு நோன்பு நோக்கவே முடியாது என்பதற்கு அல்லாஹால விதியாக்கி இருப்பதுதான் ஃபித்யா. அதாவது ஃபித்யா என்றால் ஒன்றுக்கு பதிலாக, இதற்கு பதிலாக நோன்பு நோக்க வேண்டும், சுபுஹு வெளுத்ததிலிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் இருந்து நோன்பு அனுஷ்டிக்க வேண்டியது கடமை. இது போல அதை செய்ய முடியாதவர்கள் யாரும் இருந்தால் அவர்களுக்கு ஒரு மாற்று வழியை அல்லாஹால சொல்லி தந்திருக்கிறான். எவரவர் உபு செய்ய முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தைமுமா அல்லாஹால சொல்லி தந்திருப்பது போல இந்த ஃபித்யாவை கட்டாயம் கொடுத்தாகணும். இந்த ஃபித்யாவை கட்டாயம் கொடுத்தா மிக எளிதான முறையில தான் அல்லாஹால வச்சிருக்கிறான். எவர் நோன்பு, அதாவது இதற்கு பிறகு அவருக்கு அதுல இருந்து தப்பி வெளிவர முடியாது, நோன்பு பிடிக்க இதற்கு பிறகு அவருக்கு சந்தர்ப்பமே இல்லை என்று முடிவுக்கு உள்ளவர்கள், இவர்களுக்கு தான் இந்த ஃபித்யா. இது கண்டிப்பா செய்ய வேண்டும். அதிகம் பேருந்து செய்தது இல்லை, கவனம் செலுத்துறது இல்லை. ஒன்று தனக்குத்தான் செய்து கொள்ள வேண்டும், இரண்டாவது தனது செலவின் கீழ் உள்ளவர்கள், தனது செலவின் கீழ் உள்ளவர்கள், தன்னுடைய பிள்ளைகள்ல தீராத நோய் உள்ளவர்கள் இருப்பார்கள், பெற்றோர்கள் தீராத நோயில உள்ளவர்கள் இருப்பார்கள், மனைவி, இப்படி பல பேர் இருப்பார்கள். தனக்கு கவனம் செலுத்துறது போல எவரவரெல்லாம் இதை செய்வதற்கு முடியாமல் தனக்கு செலவின் கீழ் உள்ளவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் கவனம் செலுத்தி செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு முத், நாங்கள் இதுக்கு முன்னுக்கு சொல்லி தந்திருக்கிறோம், முத்தண்டா என்ன பிரதான உணவு, ஒரு நாட்டின் பிரதான உணவில் ஒரு முத்தளவு சதக்கா கொடுப்பது. ஃபித்யா என்றால் நோன்பு நோக்க முடியாமல் நிரந்தரமாக நோயாளியாக இருப்பவர் ஒவ்வொரு நாள் நோன்புக்கும் ஒவ்வொரு நாள் நோன்புக்கும் ஒரு ஃபக்கீர் அல்லது மிஸ்கீனுக்கு, ஒரு ஃபக்கீர் அல்லது ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு முத்தளவு, ஒரு முத்தளவு பிரதான உணவு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான உணவை சதகாவாக கொடுத்து விடுவது. இதுக்கு பெயர் நோன்பினுடைய பித்யா. முத்து என்பது எங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஒரு ஆள்ட ஒரு பெரியவருடைய இரண்டு கைகளாலும் அள்ளி எடுக்கப்படக்கூடியது. சுமார் 600 கிராம், சுமார் 600 கிராம், 600 கிராம் வரும். ஒரு நாளைக்கு 600 கிராம் எங்கிற நாட்டில் அரிசி என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். 600 கிராம் என்பது அரை கிலோவும் இன்னும் கொஞ்சமும், அரை கிலோவும் இன்னும் கொஞ்சமும் ஆக கொண்டா என்ன வரும், ஒரு 30 ரூபா 40 ரூபாய் செலவு தான் அதில் வரப்போகுது. இது மிச்சம் பேர் கவனம் செலுத்துறது இல்லை, அதிகமானவங்க இது ஒரு பொருட்டாக காணிக்கிறதும் இல்லை. நோயாளி நோயாளியாக இருந்து சொல்லியிருப்பார், ஒன்று அவர் நோயாளி அல்லது வீட்டில் அவருக்கு கீழே உள்ளவங்க நோயாளி, இதை பற்றி கவனம் எடுக்கிறது இல்லை. ஆனால் பெருநாளைக்கு திரள் பொருளாக எல்லாம் என்ன செய்வாங்க, இது ஒரு அவங்க சுமையாக பார்க்கலாம் அல்லது அறியாமையினால் விட்டு போட்டு இருக்கலாம். இது நாங்களும் கவனம் செலுத்தாலும் இப்படியானவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து செய்விக்கிறோம். நோம்பினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம், பித்தியாக கண்டிப்பாக செய்ய வைக்கணும். நோன்பு முடிக்க முடித்துக்கொள்ள முடியாமல் போனோம். வாஜிபாகிறது ஒவ்வொரு நாளும் அந்த அன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கணும். நாள் பிந்த 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 அது மொத்தமாகத்தான் பிந்தநாத்திர நாளைக்கும் கொடுக்கணும். ஒரு 10 நாளைக்கு என்ன செய்யறது, சேர்த்து முற்படுத்துறது இல்லை, பிற்படுத்தி கழிந்த நாட்களுக்கு முடிந்த நாட்கள். இன்றைக்கு காலையில நோன்பு வைக்க முடியாத நிலையில நான் ஆகிய போது இன்றைக்குரிய பித்தியா, இன்றைக்குரிய பித்தியா நான் இன்றைக்கு நோன்பு வைக்கக்கூடிய நிலையில வந்த பிறகு நாளைக்கு கட்டாயம் இல்லை இன்றைக்கு கொடுக்கிறது. ஏன்னா நாளைக்கு நான் நோன்புடைய வைக்கக்கூடிய நேரத்துக்கு நான் உள்ளாக இல்லை, அதுக்கு முன் வஃபாத்தானால் எனக்கு அது கடமையும் இல்லை. ஆகவே கடமையாகிற நேரம் ஒரு நாளின் ஆரம்பத்தில், ரமபான் மாதத்தின் ஒரு நாளின் ஆரம்ப பொழுதில், அதாவது நோன்பு வைக்கிற ஆரம்ப பொழுது, நாளின் ஆரம்ப பொழுது அல்ல நோன்பு வைக்கிற ஆரம்ப பொழுது, அதாவது சுபுகுக்கு அதான் சொல்லப்பட்டதில் இருந்து சுபுகு நேரம் வந்ததில் இருந்து அவர் அன்றைக்குரிய சித்தியாக கொடுக்க வேண்டும். இது ஒரு மாதம் பூரா 30 நாளைக்கு பார்த்தா 18 கிலோ வரும், 30 நாளைக்கு பார்த்த வரும் 18 கிலோ வரும், 30 ஆள பெருக்கி பார்த்தா 18 கிலோ வரும், சரிதானே? இதை கண்டிப்பாக எதாரும் கொடுக்கறோம், கொடுக்க வச்சிடும். வசதி இல்லாதவங்க சொல்லி சொன்னா இது யாரு எப்படி கொடுக்கணும் என்றா, அன்றைக்கு இன்றைக்கு எனக்கு கொடுக்கணும், இன்றைக்கு எனக்கு வீட்டில் ஆக்கிறதுக்கு சாமான் இருக்குது, உடுத்துறதுக்கு சாமான் இருக்குது, அல்லது அதுக்கு தேவையான பணம் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு மேலதிகமாக ஒரு 600 கிராம் வாங்கறதுக்கு சல்லி இருந்தா நான் கொடுத்துத்தான் ஆகணும். அன்றாடம் உழைத்து சாப்பிடுறவங்களும் அன்றாடம் உழைத்து இன்றைக்கு வந்து 1000 ரூபாய்க்கு குறைஞ்ச ஒரு தொழிலாளி இல்லை, ஒரு மேசன் ஆக குறைஞ்ச ஒரு கையாலும் 1000 ரூபாய்க்கு குறைஞ்ச ஒரு ஆள் இல்லை. இந்த 40 ரூபாய்க்கு வசதி இல்லைன்னு யாரும் இல்லை. இதெல்லாம் சொன்ன உடனே ஆட்கள் கேட்கறது முதல் அந்த கேள்விதான், வசதி வசதி என்று சொன்னா இதுக்குரிய வசதி என்ன தெரியுமா, இன்றைக்கு என்னுடையவும் எனக்கு கீழ் யாரும் என் செலவின் கீழ் இருந்தா அவர்களுடையவும் சாப்பாடும் குடிப்பும் உடையும் இதுக்கு மேலதிகமாக இருக்குதென்றால் 40 ரூபாய் இருந்தா என்ன போதும். இப்படி ஒரு நிலையில எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு ஒரு 5 வீதம் தான் என்ன செய்யலாம் அந்த நிலை இல்ல, அப்படி யாரும் கேட்டா அறவே வருமானம் இல்லாதவங்களாத்தான் இருப்பாங்க. மற்றபடி இந்த ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் மிச்சப்படுத்த முடியாத தொழிலாளிகளுக்கு யாரும் இது எல்லாருக்கும் நல்ல சம்பளம், எல்லாருக்கும் நல்ல தினசரி உழைப்பவர்களுக்கு மாதாந்தம் சம்பளம் பெறுபவர்களை விட நல்ல சம்பளம் கிடைக்குது. மாதாந்தம் 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் பெறுபவர்கள் தினசரி உழைப்பவர்களை விட குறைவத்தான் பெறாங்க. தினசரி உழைப்பவர்களுக்கு 1000 ரூபாய்க்கு குறைஞ்ச ஒரு வேஜ் ஒன்று இல்லை, அவர்களுக்கு நல்லா கிடைக்குது. மாசம் 25 நாள் வேலைக்கு போனா 25,000 ரூபாய் அவங்களுக்கு உறுதியாகவே இருக்குது. ஆகவே இவங்க எல்லாருக்கும் கொடுத்து போகணும். வீட்டில் தன்னுடைய உடை, தன்னுடைய உணவு, போக எந்த வழியில வந்து சாம மிச்சம் இருக்குதோ அல்லது தள்ளி மிச்சம் இருக்குதோ, விளங்குற என்ன, அது எந்த வழியில வந்தாலும் சரிதான், தான் உழைச்சி வீட்டில் இருந்தாலும் சரிதான், அல்லது எவரும் தர்மமா கொடுத்து வீட்டில் இருந்தாலும் சரிதான், எந்த வழியிலையாச்சும் வீட்டில் சாமானாகவோ தள்ளியாகவோ அன்றைய தினம், இது ஒவ்வொரு நாளும் சேர்த்து வச்சா தானே பெருசா விளங்குறது, விளங்குதா? ஒவ்வொரு நாளும் கொடுக்காம இருந்தா தான் 10 கிலோ 15 கிலோ வாங்கி கொடுக்கணுமே, தினசரி இதை செஞ்சுட்டா அது பெரிதாக விளங்க மாட்டாங்க. தந்த வீட்டில் எவனால் கொடுத்து இருந்தாலும் என்ன, அது மேல் மிச்சமாக இருந்தால் என்ன செய்யணும், அதை கொடுத்துதான் ஆகணும். 600 கிராம் சின்ன விஷயம், இது ரொம்ப பேர் அலட்சியமாக போட்டு போட்டு இருக்கிறது, அறிந்தோ அறியாமலோ அலட்சியமா இருக்கிறது. ஆனால் பாவம் குற்றம் எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதன் நோன்பாளி, நோன்பு பிடிக்க வேண்டியவர், ஆனால் நோன்பு பிடிக்க முடியாது, அவர் ஃபிதியா கொடுக்கக்கூடிய வசதி இருந்துச்சு, கொடுக்காம மூத்தாகிட்டார், கொடுக்காம மூத்தாகிட்டார் என்றால் அவருடைய பணத்தில் இருந்து, விட்டுட்டு பேசிப்பாரு, பணம பொருள் இருந்து முதலாவது அது என்ன செய்யப்படணும், வாரிசுதாரர்கள் பங்கு வைக்கும் முன்னால அதெல்லாம் கொடுத்து போட்டோம். அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான கடமை. அதாவது ஒரு மனிதர் வஃபாத் ஆகிறார், அவருடைய சொத்துக்கள்ல இருந்து வாரிசுதாரர்கள் பிரித்தெடுத்துக் கொள்றதுக்கு முன்னால அவர் அவ்வாவுக்கு செய்ய வேண்டிய கடன்கள் எதுவும் விட்டு இருந்தால் அவற்றை என்ன செய்யணும், முதலாவது செய்யணும், அதுல ஒன்றுதான் ஃபித்யா. ஒரு மனுஷன் இந்த மாசம் பூரா நோன்பு வைக்கல, காரணம் அவருக்கு நோன்பு வைக்கவே முடியாது, நிரந்தரமான நோயாளி, அவர் என்ன செஞ்சிருக்கணும், இந்த மாசம் பூரா 15 கிலோ கொடுத்திருக்கணும், அறவே கொடுக்கல ஒரு நாளும், அல்லது சில நாட்கள் கொடுத்திருக்கிறார், சில நாட்கள் கொடுக்கல, எவ்வளவு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு கொடுக்கல, அல்லது துப்புரவை கொடுக்கல, எல்லாம் கணக்கு பார்த்து பொறுப்பாளிகள் என்ன செஞ்சிடணும், அவருடைய பணத்தில் இருந்து ஃபித்யாக கொடுத்துடணும். அதுக்கு பிறகுதான் அவருடைய சொத்துல பிரிக்கிறதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்படணும். இது ஃபித்யா என்பது அப்படியான ஒரு முக்கியமான விஷயம், எல்லோரும் கவனம் செலுத்தணும். அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல சொல்லி தந்தது, உங்கள் மீது நோன்பு விரியாக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு முன்னிருந்தவர் மீது விரியாக்கப்பட்டிருந்தது போல என்று சொல்லுவதற்கு வந்த அல்லாஹ் அதுக்கு அடுத்த ஆயத்தில் என்ன செஞ்சிட்டான், இத ஃபித்யாவோ சொல்லி தந்துட்டான். எவரவருக்கெல்லாம் நோன்பு பிடிக்க முடியாமல் நிரந்தர நோயாளிகளோ அவர்கள் என்ன செய்யணும், இதை கொடுத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி வைக்கிறான். இதாகவே இது முக்கியமான கடமை, இத செஞ்சுக்கோங்க. ஆபரேஷன் பண்ணி ரெண்டு வருஷம் கொடுக்கத்தான் வேணும், எல்லாத்துக்கும் எல்லாம் கணக்கு பார்த்து வசதிக்கு ஏற்ப எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிடணும். இப்ப அறிவு வந்துருச்சு தானே, கொடுத்துதான் ஆகும். சரி, ஆகவே இதுதான் சித்தியாவுக்குரிய இது. இது அடுத்த வாரத்தில் ஞாபகம் மட்டுமே நோம்பு இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம், என்ன செய்யறது பல பேர் இதான் கவனம் செலுத்துறது இல்லை, பொடுபோக்கா இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, நோன்பு பிடிக்கிறத விற்றது வேலைகளுக்காக, அவனோட வேலை என்ன, கஷ்டம், உப்பு சுமக்கிறது, கட்டிட வேலை, வெயில் நின்று வேலை செய்ய ஏதாவது சொல்லி போட்டு என்ன செய்யறது, ஆட்கள் நோன்பு பிடிக்காத பல பேர் இருக்கிறாங்க அன்றைக்கு. இது அல்லாஹ் அனுமதிக்காத ஒன்று, அல்லாஹ் தஆலா அனுமதிக்காத ஒன்று. நோன்பை விடுவதற்கு பிரயாணிக்கு அனுமதி இருக்கிறது, அதுவும் என்ன செய்யணும், அவர் பிறகு சபா செய்யணும். வேலை கஷ்டம் என்று நோன்பு விடுவதற்கு அனுமதி ஒன்று இல்லை. அப்ப என்ன வேலை செய்யறவங்களுடைய தீர்வு, முதலாவது 11 மாதங்கள்ல 12 மாதங்கள்ல 1 மாதம் ரமபான் மாதம் என்பது முன்கூட்டி தெரியும் தானே. இந்த மாதத்தில் தன்னுடைய வேலையின் தன்மை நோன்பு வைப்பதற்கு தடையா இருக்கும் தெரியும். அப்ப ஒன்று, வேலைக்குரிய நேரத்தை குறைச்சிக்கொள்றது சரிதானே, இதை முன்கூட்டி ஏற்பாடு செஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, வேலை வழங்குனர்களும் அவங்களுக்கு மேல உள்ளவர்களும், ஹதீஸ்ல வந்திருப்பது போல தனக்கு கீழுள்ள வேலையாட்களின் வேலை பழுவை அவர் அதில் குறைக்கிறார் ரமபான் மாதத்தில் வருதானே, அது அவருடைய பாவ மன்னிப்புக்கு காரணமாக அமையும். அல்லாஹால அவரது பாவத்தை மன்னிப்பார், நரகிலிருந்து அவரை விடுதலை செய்வார். ரெண்டு சுக செய்திகள் ஹதீஸ்ல வந்திருக்கிறது. இது எதை காட்டுது என்றால், வேலைப்பழு கூடி இருக்கும் போது ஏனைய நாட்களில் இருப்பது போல இந்த மாதத்திலும் இருந்தால் நோன்பு வைப்பதற்கு வேலையாளர்களுக்கு கஷ்டமா இருக்கு. தொழில் வழங்குநர்களும் குறைத்துக் கொடுக்கணும், நேரத்தையும் வேலை கஷ்டத்தையும் குறைத்துக் கொடுக்கணும். இரண்டாவது, இவர்களும் தனக்கு அது கேட்டால் போல் அமைத்துக் கொள்ளணும். இப்ப இந்த வெயில் நேரத்தில் வேலை செய்யறது, ஏனைய காலத்தில் எட்டரைக்கு போற ஆரம்பிக்கிற வேலைய அஞ்சரை சுபுகு வெளுக்கிற நேரத்தில் என்ன செய்யறது ஆரம்பிச்சு ஒரு 11-11:30 என்ன செய்யறது எல்லாத்தையும் முடிச்சிடுறது. ஏனைய காலங்கள் 8 மணிக்கான வேலை செஞ்சா இந்த மாதத்துல வந்து 6 மணிக்கானத்தோட முடிச்சுக்கொள்றது. சில மத்திய கிழக்கு நாடுகள்ல 5:30 என்ன செஞ்சிருவாங்க, இந்த கடுமையான சூடான காலத்துல, ரமபான் இல்ல ரமபான் அல்லாத காலத்திலையும் தான் கடும் சூடான காலம் வருமே, அப்ப 5:30 தான் வேலையை ஆரம்பிச்சு 11:30 பிறகு ஆகக்கூடியது 12 மணி. நண்பகலுக்கு முன்னரே என்ன செஞ்சிருவாங்க வேலையை நெப்பாடிடுவாங்க. அது ரமபானிலும் தான், ரமபான் அல்லாத மாதங்களிலும் தான் இந்த ஒழுங்குக்கு இவங்க வரணும். அடுத்தது, இந்த ஒரு மாதத்தை அது ஒரு இபாதத்துக்குரிய மாதம், நோன்புக்குரிய மாதம் என்று எல்லோரும் விளங்கி இருப்பது போல அவங்களும் என்ன செய்யணும், இதை விளங்கிக்கொள்ள தண்ட வேலையின் தன்மை என்ன, தண்ட வேலையின் நேரம் என்ன, அது 11 மாதங்கள்ல திட்டம் போட்டு அது கேட்டாற்போல இந்த மாதத்தினுடைய தன்னுடைய குடும்பத்துக்குரிய எல்லாவற்றையும் ஒழுங்கு பண்ணிக்கொள்ளணும். அதை விட்டு போட்டு இந்த மாற்று வழிகளை எல்லாம் செய்யாம இருந்து போட்டு இந்த மாதத்துல நோன்பு பிடிக்காம இருக்கிறது தப்பு பாவம். எல்லாருக்கும் நோன்பு பிடிக்க உடம்புல சக்தி இருக்குது, அதே நேரத்தில் சித்த சுவாதீனத்தோடு இருக்கிறார். ஆகவே வீடுகள்ல நிறைய வாலிபர்கள் என்ன செய்யறீங்க, நிறைய குடும்ப தலைவர்கள் என்ன செய்யறாங்க, நாங்க இப்படியான வேலையில இருக்கோம்னு சொல்லி போட்டு குடிக்காம இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சிதியா இல்ல, அவங்க சிறிது பெரிய பாவம். கபாட்சியும் வேணும், சௌபாட்சியும் வேணும், கபாட்சியும் வேணும், சௌபாட்சியும் வேணும். அதே நேரத்தில் மனமுரண்டாக ஒரு வருட ரமபான் நோக்காம இருந்து அடுத்த வருடம் ரமபான் வரும் வரைக்கும் கபாவும் செய்யாம இருந்தால் அவருக்கு அந்த ரமபான் வந்து முடிய, அடுத்த ரமபான் வந்து முடிய ஒரு நாளைக்கு ஒரு முத்து சித்தியா கொடுக்கணும். புரியுதா என்ன? இதே சமயத்தில் அந்த எத்தனை வருஷம் கொடுக்காம இருந்தான்னு கேட்டீங்களே, அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. ஒரு வருட ரமபானிலிருந்து அடுத்த ரமபான் வரைக்கும் தான் ஒரு நாளைக்கு ஒரு முத்து. அடுத்த ரமபானம் வந்தது சித்தியா கொடுக்க இல்லை என்றால் என்ன நடக்கும், ரெண்டு மடங்காக ஆகும். அடுத்த ரமபான் வந்தா 3 மடங்காக ஆகி போயிடும். இது யாருக்கு என்றால் நோயாளியாக இருந்து கொண்டிருந்தவருக்கு அல்ல. இரண்டாவது பேசணுமே, பிடிக்க முடியும் வேண்டும் என்று பிடிக்காம இருந்தவர், அவர் வரக்கூடிய அடுத்த ரமபானுக்கு முன் கபா செய்து கொள்ள வேண்டும், தௌபா செய்து கொள்ள வேண்டும். கபா செய்யாமல் இருந்தால் அடுத்த ரமபான் வந்துட்டால் இவர் என்ன செய்யணும், ஒரு சித்திய ஒரு முத்து கொடுக்க வேண்டும் ஒரு நாளைக்கு. அதுக்கடுத்த ஒரு வருடமும் போய் அடுத்த இரண்டாவது ரமபான் வந்து இந்த 2 வருடத்துக்குள்ளேயும் இவர் விட்ட நேரத்திற்கு நோம்பு பிடிக்காமல் இருந்தால் என்ன செய்யணும், இப்ப ஒன்று எத்தனையா மாறும், 2 மாறும். ஒரு நாளைக்கு 2 முத்து 1200 கிராம் கணக்கு பார்க்கணும். 3வது ரமபானம் வந்தது நோன்பு பிடிக்காம என்ன செஞ்சார், சும்மா இருந்தா. இப்ப எத்தனை முத்து கொடுக்க வேண்டி வரும், 3. இது வந்து நிரந்தர நோயாளிக்குள்ளதல்ல, புரியுதா என்னடே, ஏன்டா அவருக்கு நோன்பு பிடிக்கவே முடியாது. இது நோன்பு பிடிக்க முடியுமாக இருந்து என்ன செய்யறாங்க. இது இதே போலத்தான் பாலூட்டும் தாய்மார், கர்ப்பிணி பெண்கள், இவங்களும் கஷ்டமா இருந்தா என்ன செய்யறாங்க, நோன்ப விடலாம். அடுத்த ரமபானுக்கரையில விட்ட நோன்பு அவங்க பிடிக்கணும். அடுத்த ரமபானுக்கரையில பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போச்சு வச்சுக்கோங்க. எப்படி, இந்த தொடர்ந்து பால் ஊட்டி கொண்டே இருந்தாங்க, அல்லது அடுத்த பிள்ளைக்கு என்ன செஞ்சது வந்துச்சு. இப்படி நடந்தால் நியாயம் ஒன்று இருக்குது, அடுத்த ரமபான் வரைக்கும் அவங்களுக்கு நோன்பு பிடிக்க வரையும், வசதியாகவே வாய்ப்பாகவே அவங்களுக்கு என்ன அமைஞ்சிருந்துச்சு அடுத்த ரமபான் வரைக்கும். நோன்பு பிடிப்பதற்கு வசதி இருந்து பிடிக்காம இருந்து அடுத்த ரமபான் வந்துட்டு இப்ப என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முத்து கொடுக்கணும். இது யாரு கண்டால் வசதி அமைஞ்சது. இது வேண்டும் என்று நோன்பு விட்டவருக்கும் தான் நியாயமான காரணத்தோடு, பாலூட்டல் அல்லது கருவில் சுமந்திரத்தல் என்ற நியாயமான காரணங்களோடு விட்டிருந்தாலும் சரிதான், ஒரு ரமபானில் விட்டதை அடுத்த ரமபானுக்கு முன் பிடித்திருக்க வேண்டும். பிடிப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் பிடிக்காவிட்டால், இப்போ உண்மையிலேயே வேண்டும் நான் விட்டுட்டேன், இந்த ரமபான் முடிகிறதுக்கு முன்னுக்கு எனக்கு சுகையினம் கொண்டு வந்துச்சு, அதுக்கு அந்த வருத்தம் ஒரு வருடமாக தொடர்ந்து வைங்க, அடுத்த ரமபான் வந்துச்சு நான் விட்டது மனமுரண்டா தான், ஆனா பிடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை, இப்ப எனக்கு இல்ல சந்தர்ப்பம் இல்ல தானே. சபா செய்யணும் முடிஞ்ச பிறகு, அடுத்த ரமபான் முடிஞ்ச பிறகு எனக்கு வாய்ப்பு இருந்துச்சு, நியாயமான காரணம் இன்றி விட்டும் அடுத்த ரமபானுக்கு எல்லாம் வாய்ப்பு இருந்துச்சு. இப்ப நான் பிடிக்காம இருந்த அடுத்த ரமபான் வந்த பிறகு என்ன செய்யணும்? இப்படி நிறைய பேர் கேக்குது. அதாவது ஒவ்வொரு ரமபான் மூணு நாலு அஞ்சு வருஷம் எல்லாம் உள்ளவங்களுக்கு என்ன செய்யும், மூணு நான்கு அஞ்சு மடங்கு என்ன செய்யும், ஒவ்வொரு நாளுடைய முத்து குடிப்பை இருக்கும், அது அவர்கள் செலுத்தி ஆக வேண்டிய ஒன்று. அப்படியான மௌத்தா போனா அவங்களுடைய சொத்துக்கள் இருந்தா முதலாவது அதெல்லாம் கணக்கு பார்த்து என்ன செய்யணும், சம்பந்தப்பட்டவங்க கொடுத்துடணும். கொடுக்கப்பட வேண்டியது யாருக்கு? ஃபக்கீர் அல்லது மிஸ்கீனுக்கு. ஃபக்கீர் என்றால் அறவே வருமானம் இல்லாதவர் அல்லது ஓரளவு சின்ன வருமானம் உள்ளவர். மிஸ்கீன் என்றால் ஓ ஒரு ஒரு தன்னுடைய செலவினத்தை நெருக்கிய அளவு வருமானம் உள்ளவர். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் அவர் குடும்பத்துக்கு செலவுண்டா, ஒரு 400 ரூபாய் உள்ளவர் யாரு? மிஸ்கீன். 500 ரூபாய் செலவென்றால் 100 ரூபாய் 200 ரூபாய் உள்ளவர் ஃபக்கீர், அல்லது ஒரு சதமும் வருமானம் இல்லாதவரும் என்ன ஃபக்கீர். விலங்குதாரனுக்கும் மிஸ்கீன் வந்து ஃபக்கீரை விட ஓரளவு நன்னிலையில் உள்ளவர். ஃபக்கீருக்கோ மிஸ்கீனுக்கோ இது ஃபித்யா கொடுக்கப்பட வேண்டும். அது உணவாக, பிரதான உணவாக இருக்க வேண்டும். சல்லி கொடுக்க இயலாது, பெறுமதி கொடுக்க முடியாது. என்னவா கொடுக்கப்படணும்? அரிசியாக கொடுக்கப்படணும், அரிசியாக கொடுக்கப்படணும், நம்முடைய பொருளாக அது கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த ஃபித்யா விஷயத்துல கட்டாயம் கவனம் செலுத்தணும். இது முடிய என்ன வரும்? ஜகாத்துல் ஃபித்ர். ஜகாத்துல் ஃபித்ர், ஜகாத் ரெண்டு வகை, ஒன்று ஜகாத்துல் மால், மற்றது ஜகாத்துல் ஃபித்ர். ஜகாத்துல் ஃபித்ர் நோன்பு விட்ட ஜகாத், அதாவது நோன்பு ரமபான் முடிய நாங்க நோன்பு விட்டோம் இல்லையா, நோன்பு பிடிப்பதை நிறுத்திக் கொள்கிற நேரத்தில் ஒரு ஜகாத். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு நோக்கத்துக்காக வேண்டி கடமையாக்கினார்கள். ஒன்று, நோன்பில் ஏற்பட்ட சிறு சிறு தவறுகள், நோன்ப செய்யும் போது அனுஷ்டிக்கும் போது எங்களால் ஏற்பட்ட, அறிந்து அறியாமல் ஏற்பட்ட அல்லது விட்ட தப்பு தவறுகளுக்கு இது பிராய சித்தம், ஒரு நோக்கம். இரண்டாவது, பெருநாள் அன்று மிஸ்கிங்களுக்கு இது ஒரு இலகுபடுத்தலா இருக்கும், அன்றைய தேவை உணவுக்கு இது ஒரு இலகுபடுத்தல். யாருக்கு கொடுப்போம்? ஃபக்கீர் மிஸ்கினுக்கு தான் இதையும் கொடுப்போம். அப்ப வசதி குறைந்தவர்களுக்கு பெருநாளை நல்ல நிலையில் கழிப்பதற்கு ஒரு ஏற்பாடாகவும், இரண்டு நோக்கத்துக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கினார். இது ஜகாத்துல் ஃபித்ரும் யாருக்கு என்றால், ரமபான் மாதத்தின் இறுதி தினத்தன்று, ஷவ்வால் திர உறுதியான பிறகு, சரிதானே? ஷவ்வால் திரகு உறுதியாகிட்டால் ரமபானின் இறுதி நாள் இது என்பது தெரியும் தானே? ஒன்று, நாங்கள் 29 மாலையில் திரை கண்டுவிட்டோம், அல்லது திரை காண இல்ல 30வது நாள் பூர்த்தி ஆக்கிட்டால் அப்ப அந்த தெரியுதான், நாங்கள் 29 நாளா 30 நாளா? ஷவ்வாலின் ஆரம்பம் ரமபானின் முடிவு, அதாவது ரமபானின் இறுதி நாள் சூரியன் அஸ்தமிக்கும் போது, ரமபானின் இறுதி நாள் சூரியன் மறையும் போது எவரவரெல்லாம் உலகத்தில உயிரோடு இருந்தார்களோ அவரவர் மீது அவன் முஸ்லிமா இருந்தால் இது கடமை. ஒரு மனுஷியாலும் அல்லது அரை மனுஷியாலும் அல்லது பத்து நிமிஷத்துக்கு முன்னுக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் மறுக்கும் என்ன கடமை தான். யார் மீது கடமை? அது செய்வது பொறுப்பானவர் தந்தையின் மீது கடமை. ஆகவே இதுவும் எவர் மீது கடமை என்றால் அந்த இரவோட என்ன ஆரம்பிக்குது? பெருநாள் ஆரம்பிக்குது. அப்போ பெருநாள் இரவு மகரிப்போட ஆரம்பிக்குது, அந்த இரவோட நாள் ஆரம்பிக்குது. அந்த இரவும் அடுத்த நாள் பெருநாளுடைய பகலும் தன்னுடையவும் தனது குடும்பத்துடையவும் உணவு உடை இந்த தேவைகளுக்கு மேலதிகமாக உள்ளவர் இதை கொடுத்தாகணும். ஒரு ஆளுக்கு நாலு முத்து, ஒரு தலைக்கு நாலு முத்து, நாலு முத்து தான் நாலு இருபத்தி நாலு, அப்ப 2400 கிராம், 2000 கிட்டத்தட்ட 2.5 கிலோ, 2400 கிராம் என்ன கிட்டத்தட்ட 2.5 கிலோ. ஒரு தலைக்கு 2400 கிராம் போட்டு பிரதான உணவு அரிசி எங்களை நாட்டில் என்ன செய்யணும்? எல்லாரும் கொடுப்போம். அஞ்சு பேர் இருந்தா என்ன, நாலு பேர் இருந்தா 10 கிலோ கிட்டத்தட்ட கொடுக்கணும், அஞ்சு பேர் இருந்தா 1.5 கிலோ கிட்டத்தட்ட கொடுக்க வேண்டும். 2400 கிராம் மிகச்சரியான நெருக்கமான ஒரு அளவு, இதை விட குறைக்கப்படாது. இது பிதியாகுல கவனம் செலுத்தப்படுறது எப்படி குறைவோ அதுபோல் இந்த அமலிலும் கவனம் செலுத்தப்படுறது குறைவு. இது ஒரு மாற்று அமல் அல்ல. பிதியா என்பது யாருக்குரியது? நோன்பு அறவே பிடிக்க முடியாதவர்கள், தீராத நோயில் உள்ளவர்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை, அது மாற்று. ஜகாத்துல் ஃபித்ர் எதற்கும் மாற்று அல்ல, அது தன்னளவில் ஆரம்பமான ஒரு இபாதத், தன்னளவில் ஆரம்பமான எதையும் நிறைவுபடுத்தி வைக்கக்கூடிய ஒரு இபாதத் அல்ல. ஆனால் அதன் அளவில் ஒரு இபாதத்தை நிறைவுபடுத்துவது தன்மை இருக்குது. நோன்பில் ஏற்பட்ட ஓட்டையுடைய சிலர்கள் என்ன செய்யும்? அது அடைத்துவிடும். மற்றபடி அது ஒரு தன்னளவில் நிறைவான ஒரு இபாதத். ஜகாத்துல் ஃபித்ர் அவருக்கு யார் யார் உயிரோடு இருக்கிறாங்க சொன்னே, எவரெவரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்கள கொடுத்தாகணும். சூரியன் ரமபான் மாதத்தின் இறுதி தினத்தன்று சூரியன் அஸ்தமிக்கும் போது எவரெவரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் கொடுத்தே ஆகணும். அவர் நோயாளியா இருந்தாலும் சரித்தான், சுகதேகியாக இருந்தாலும் சரித்தான், அவங்க எல்லாரும் என்ன செய்யணும்? ஜகாத்துக்கு கொடுத்தாகணும். தனக்கு இருக்கும் தான் சம்பாதித்தது அல்லது எவராவது தனக்கு கொடுத்ததும் இருக்கும். இப்பதான் நிறைய அரிசும் அது மீது வந்து சேருதே எல்லாருக்கும். அரிசியே ஒரு தொகை என்ன செய்யுது? ஏழைகளுடைய குடும்ப வீட்டுகளுக்கு இல்ல 15-20-30 கிலோ அவங்களுக்கு என்ன செய்யுது? வந்து சேருது. அவங்களோட தேவைகள் ஒரு நாளைக்கு தான் தேவை பார்க்கிறது, ஒரு நாளைக்கு தான். ஈதுல் ஃபித்ர் ஒரு நாள் தான், அந்த நாள் ஒரு நாளைக்கு உரிய தேவை உணவு உடை இரண்டுக்கும் மேலதிகமாக இருக்கும் போது அதை கண்டிப்பா என்ன செய்யணும்? கொடுத்தாகணும். ஒருவருக்கு தனக்கு மட்டுமே கொடுக்க முடியுமாக இருக்கிறது, தன்னுடைய குடும்பத்தில் நாலு பேர் இருக்கிறான் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் முதலாவது தனக்கதை நிறைவேற்றுக்கணும். புரியுதா என்னாண்டு? தந்த வீட்டில் ஒரு 2.5 கிலோ தான் மேலதிகமாக கொடுக்கக்கூடிய தள்ளியோ அல்லது அரசோ இருக்குது என்றால் அவர் முதலாவது தந்த பிள்ளைகளுக்கு தந்த மனைவிக்கு கொடுக்கிறது இல்லை. முதலாவது யார் மீது கடமை? அவர் மீது. அவர் முதலாவது தனக்கு கொடுத்துக் கொள்ள வேண்டும். வசதி இல்லை விற்றணும், அது குற்றம் இல்லை. வசதி இல்லை விற்றணும், குற்றம் இல்லை. ஆனால் வசதி இருந்தும் கொடுக்காமல் இருக்கிறது ஒரு முக்கியமான சுன்னத் விடுபடுத்ததாக ஆகும். அல்லாஹ் தஆலா தண்டனையை வாக்களிக்க இல்லை, ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு சுன்னத், கடுமையான ஒரு சுன்னத். இது மிக பல பேர் ஜகாத்துல் ஃபித்ர் அலட்சிய போக்கு இருக்கு, எப்படி ஃபித்யாவுல அலட்சிய போக்கு இருக்கு, அது போல. இது போலத்தான் கஃபாரா, கஃபாரா என்பது பெரிய பிராயச்சித்தம் ஒன்று. இது கஃபாரா, இது நோன்பு பிடித்த நிலையில கணவன் மனைவி உறவு கொண்டாங்க சொன்னால் இது என்ன கொடுத்தாகும்? இது கஃபாரா, இது பொல்லாத குற்றம். கஃபாரா பொல்லாத குற்றத்துக்கான, பெருங்குற்றத்துக்கான பிராயச்சித்தம். கஃபாரா பெருங்குற்றத்துக்கான பிராயச்சித்தம். ஒரு நாள் நடந்தால் அது ஒரு நாள் ஒரு குற்றம்.
ரமபானில் மூன்று தடவை நடந்தால் அது மூன்று கஃபாரா கொடுக்கணும். ஒரு கஃபாரா என்பது முதல் கட்டமாக ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். ஆனால் இன்றைக்கு அது சாத்தியம் இல்லை. இரண்டாவது அது சாத்தியம் என்று சொன்னால் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் நோன்பு வைக்க வேண்டும். இதெல்லாம் வந்து நடக்குது, இது நடக்கிறதில்ல நினைச்சுக்கொள்ளாதீங்க. இப்ப போன கிழமை கூட ஒரு இடத்துல நடந்து என்று கேட்டு செய்யும்படி சொல்லியிருக்கிறது. அதாவது இப்ப நடந்துருது, சில இடங்கள்ல மனுஷன் தானே தவறி நடந்துடலாம். ஆகவே இது வெச்சப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, செஞ்சிடக்கூடாது. ரமபானெல்லாம் தூரப்பட்டு இருக்க வேண்டும். நடந்து விட்டால் இதெல்லாம் தவிர்த்திருக்க முடியாது, கண்டிப்பா செய்து ஆக வேண்டும். இந்த கஃபாரா கண்டிப்பா விளையாட்டல்ல, இதெல்லாம் செய்தாக வேண்டும். அப்ப முதலாவது ஓர் அடிமையை உரிமையிட வேண்டும், அது இன்றைக்கு சாத்தியம் இல்லை. இரண்டாவது இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும். அதாவது ரெண்டு இஸ்லாமிய மாதங்கள் கிட்டத்தட்ட 60 நாள் அல்லது 59 நாள் என்ன செய்யும் வரும். இடையில உடஞ்சிட்டு சொன்னா திருப்பி என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். அதுவும் கஷ்டமா இருக்குது, சாத்தியப்படாத இருந்தால் 60 மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்கணும். என்றால் 60 நாளைக்குத்தான சுமார் நோன்பு வைக்கணும், 2 மாசம்தான். 29 30 ஆகக்கூடியது நாங்க எதுல வச்சு பார்க்கணும், 30 நாட்கள், 2 மாதங்கள், 60 நாட்கள் நோன்பு வைக்க முடியாது என்று இருப்பதனால் என்ன செய்யணும், 60 மிஸ்கீன்களுக்கு ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு முத்து மாதிரி, ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு முத்து மாதிரி 60 மிஸ்கீன்களுக்கு. அதுவும் பெரிய கஷ்டம், 60 மிஸ்கீனை தேடி இருக்கணுமே, 60 மிஸ்கீனை தேடி இருக்கணும். ஒவ்வொரு மிஸ்கீனுக்கும் ஒரு முத்து உணவு, ஒவ்வொரு மிஸ்கீனுக்கும் ஒரு முத்து உணவு. அப்ப எத்தனை கிலோ அரிசி வரும், ஒரு மாசத்துக்கு எத்தனை கிலோ வருது, 600, ஒரு முத்து 600 கிராம் அப்படித்தானே. ஒரு மாசத்துக்கு 30 நாளைக்கு எத்தனை சொன்னேன், 18 கிலோ. அப்ப 36 கிலோ அப்படித்தானே வரும், 36 கிலோ வரணும். இது கொடுத்தாகணும். அப்ப இது கஃபாரா, இதுவும் ஆட்களுக்கு கவனம் செலுத்துறதுக்கு முடியாம இருக்கக்கூடிய பகுதி. இதையும் ஆட்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இப்படி ஏதாவது நடந்துட்டால் கண்டிப்பா செய்தாக வேண்டும். நோன்புக்குல இந்த ஃபித்யா ஜகாத்துல் ஃபித்ர் கஃபாரா, ஃபித்யா ஜகாத்துல் ஃபித்ர் கஃபாரா, இந்த மூன்றும் மக்கள் அலட்சியமாக கருதி அல்லது தெரியாமல் அநேகம் பேர் என்ன செய்யறாங்க, விட்டாங்க. அதனால தான் ஞாபகம் மூட்டோம், இது மற்றவங்களுக்கு எத்தி வச்சிருந்த முடிய. முக்கியமாக இந்த ஃபித்யா ஜகாத்துல் ஃபித்ராவது நினைச்சிருந்துச்சு யாராவது கொடுக்கறது தான், இந்த ஃபித்யாவுக்கு ரொம்ப பேர் கவனத்தெடுக்கிற இது இல்லை. ஆகவே ஞாபகம் மூட்டி அதை சேவிச்சிருந்தா. அதே போல இந்த ரமபான், இது மூன்றும் ஒரு ஒரு பகுதி. அதே போல இந்த ரமபான்ல நாங்க முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒன்றுதான், அதாவது மூணாவது ஒரு பகுதியோ மூணுல இன்னொன்னு சொன்னோம், அதாவது இந்த ஹார்ட் ஒர்க்கர், கடுமையான உழைப்பாளிகள், அவங்க ரமபான்ல என்ன ஒழுங்குகள் செய்து கொள்ளணும் என்பதை சொல்லித்தோம். அடுத்தது நாங்கள் இருப்பது இறுதிப்பத்து, எது இருக்கிறோம், இறுதிப்பத்து. இது லைலத்துல் கதருக்குரிய பத்து, மிக பெரும்பாலும் லைலத்துல் கதிர் இறுதிப்பத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்ல வந்திருப்பது. அதுலேயும் ஒற்றைப்படை நாட்கள்ல ஒற்றைப்படை இரவுகள்ல இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப 21, 23 பேசிருச்சு, 25, 27, 29 இருக்குது முக்கியமான இரவுகள். இதுல நாங்க தூக்கத்தை குறைச்சி, தூக்கத்தை குறைச்சி ஒரு மனசான ரெண்டு மனசான தூங்கிட்டு பகலில கொஞ்சம் தூங்கி போடுறது. இரவு என்ன செய்யறது, அந்த இரவுகளை இபாதத்துக்கு, அது தொழுகை, குர்ஆன் திலாவத், விக்ர், இஸ்திக்ஃபார், தௌபா, துஆ, இவற்றில கழிக்கிறது. தஹஜ்ஜுத், வித்ர், தராவீஹ், இந்த தொழுகைகள்ல ஏனைய என்ன அமல்கள் செய்ய முடியுமோ அத்தனை அமல்களையும் செய்யறது. குறிப்பாக அல்லாஹும்ம இன்னக அஃபுவ்வுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, அல்லாஹும்ம ஏதாவது பாடம், இன்னக அஃபுவ்வுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி.
எல்லாருக்கும் பாடம்.
இந்த துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுடைய உம்மத்துக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அல்லாஹுவே நீயோ மன்னிப்பவனாக இருக்கிறாய், மன்னிப்பை மன்னிப்பதை விரும்புகிறாய், ஆகவே என்னை மன்னிப்பாயாக. இதிலிருந்து விளங்குவது என்னென்றால், மன்னிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பத்து அப்படித்தானே, நடுப்பகுதி மன்னிப்புக்குரிய பத்து, இறுதிப்பகுதியும் லைலத்துல் கத்ரில் நாங்கள் மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்குரிய பத்து. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்தது போல், ரமபானை அடைந்து எவர் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர் அல்லாஹுவின் அருளில் இருந்து அப்புறப்பட்டு போகட்டும் என்று துஆ செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ரமபான்ல நாங்கள் பாவத்துக்கு மன்னிப்பு பெற்றுக் கொள்ளலன்னு சொன்னா நாங்கள் பெரும் துரதிர்ஷ்டசாலிகள். அல்லாஹால பாவ மன்னிப்பு வாயில்களை ரொம்ப அகலத்திறந்து வைத்திருக்கிறான். அவன் கருணையுள்ளவன், அதே சமயத்தில் அவன் சந்திக்கக்கூடியவனும் தான். ரமபான் அவன் என்ன செய்கிறான், கருணைக்கு மேல் கருணை காட்டுகிறான், மன்னிப்புக்கு மேல் மன்னிப்பு வழங்குகிறான். நாங்கள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே இறுதிப்பத்து கொண்டிருக்கிறோம், 23வது நாளில் இருக்கிறோம். இதில் எஞ்சிருக்கக்கூடிய நாட்கள், இந்த நாளிகைகள் எல்லாம் மிக மிக பெருமதி மிக்கவை, முக்கியமானவை. இத பகல் பொழுதையோ இரவு பொழுதையோ கொஞ்சமும் நாங்கள் வீணடிக்கிறதுக்கு இல்லை. குறிப்பாக உடுப்பு வாங்குறது, பலகாரம் செய்யறது, தைக்க கொடுக்கறது, பெருநாளைக்கு பிறகு என்ன செய்யறது என்ற திட்டம் போட்டது, பெருநாளைக்கு என்ன செய்யறது என்ற அடுத்த திட்டம், இதுல தான் இந்த 24-25 பிறகு என்ன செய்யும் எங்களோட படனம் ஆரம்பிக்கும். செய்யத்தான் வேணும் இல்லை இல்லை என்றால் அல்லாஹால இது முடிய ஒரு பெருநாளை வைத்திருக்கிறான். பெருநாளை சும்மா கொண்டாட இல்லாத அந்த அன்றைக்கு காலையிலேருந்து என்னன்னு கேட்க இல்லாத ஒருத்தர் மற்றவரை பார்த்து நாங்கள் ஏற்பாடு செய்யத்தான் வேணும். ஆனால் இதெல்லாம் முன்கூட்டி செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். உடுப்பு வாங்குறத பெருநாளுக்கு நோன்புக்கு முந்தி செய்யறது, அல்லது தவறுனா நோன்புக்குல ஒரு முதல் 10-2 முன்னுக்கு என்ன செஞ்சு கொள்றது, எல்லாம் செஞ்சு கொள்றது. சில பேருக்கு ஒன்றும் தவிர்க்க முடியாது. என்னென்றால் அன்றாடம் தொழில் செய்யக்கூடியவங்க, அவங்க சில நேரத்தில் இந்த முதலாளி கொடுக்கிற பெருநாளைக்குரிய மேலதிக அலவன்ஸ் என்ன செய்வாங்க, எதிர்பார்த்திருப்பாங்க. பலதும் 10 இருக்கிறது. அப்ப அப்படியானவங்களுக்கு என்ன செய்வாங்க, 28 வரைக்கும் பார்த்துக் கொண்டு இருப்பாங்க, 27 வரைக்கும் பார்த்துக் கொண்டிருப்பாங்க. இது தவிர மற்றவங்களுக்கு இதெல்லாம் கஷ்டம் இல்லையே. பெருநாள் துணிமணிகளை ஒரு நோன்பு ஆரம்பத்திலேயே அல்லது பெருநாளைக்கு நோன்புக்கு முன்னுக்கவே கொள்வனவும் செஞ்சு வாங்கி வச்சு கொள்றது, தக்கிரத்தை செஞ்சு கொள்றது ஒன்று. ரெண்டாவது, அதிகம் பேர் ரமபான்ல அமல் செய்ய முடியாம தடைப்படுறவங்க ஒரு சாரார் யாரு தெரியுமா, டெய்லர். ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், டெய்லரிங் செய்யறாங்களே தையல் வேலை, இவங்களுக்கு ரமபானின் இரவுகளும் பகல்களும் அமல்களுக்கு அவங்களோட வேலை தடை. ரெண்டாவது, ஜவுளி கடை வியாபாரிகள், அதில் வேலை செய்யற சிப்பந்திகள், பிடவக்கடை வியாபாரிகளும் அதுல வேலை செய்யற சிப்பந்திகளும், இவங்களுக்கும் பெரும்பாலும் ரமபானின் பகலும் இரவும் அதுவும் இறுதிப்பத்தில அமல்களுக்கென்றே உரிய அந்த இறுதிப்பத்தில, எட்டிக்காவுக்கென்றே உரிய அந்த இறுதிப்பத்தில அமல்களுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆகவே எல்லாரும் யோசிக்கணும் இந்த விஷயங்கள, எல்லாரும் யோசிக்கணும். மறுமைக்கு இந்த புடவை வந்து சேராதே, மறுமைக்கு இந்த மெஷின் வந்து சேராது, எங்களை கபருக்கு இந்த மெஷினோ இந்த புடவையோ வந்து சேர மாட்டான். ஒவ்வொருத்தரும் என்னென்ன செய்யறதுன்றது அவரவர் தான் முடிவு செய்து கொள்ளணும், அது அவரவர் பாற்பட்டது. அதாவது இறுதிக்கட்ட வியாபாரமும் இறுதிக்கட்ட வாங்குதலும் இறுதிக்கட்ட விற்பனையும், பெருநாளை மிகவும் நெருக்கிய வாங்குதல் விற்றல், இது ஒரு பிரதான தடை. அதே மாதிரி தையல், பெருநாளை மிகவும் நெருங்கிய நிலையில தையல், இது ஒரு பெரிய தர அமல்களுக்கு, இபாதத்துகளுக்கு. ஆகவே அவங்கவுங்க என்ன செய்யணும், அதுக்குரிய ஏற்பாடுகளை முன்கூட்டி செய்து கொள்ளணும். நாங்கள் முடியுமான அளவு இதில் இருந்து கொள்வது. பெருநாளைக்கு தேவையான சில சில பல ஆகாரங்களை என்ன செய்யறது, ஒரு நோம்பு 25-26 கொஞ்சம் பகல் நேரத்தில் அப்படி இப்படின்னு செஞ்சு போறது. இப்ப யாரு செய்யறா, மஸ்தத்தின்றது யாரும் இல்லை, தவறுக்குன்றது யாரும் இல்லைன்னா ரெடிமேட் என்ன செய்யுது கடையில. ஆகவே அல்லாஹால மிகவும் விலகுபடுத்தி செஞ்சிருக்கிறான். முந்தி தான் என்ன செய்யணும், தேங்காய் வாங்கணும், மாவு வாங்கணும், அதுக்கு வேறையா மாப்பிள்ள போகணும், இதுக்கு வேறையா சிந்தத்துக்கு இன்னொரு தோலனை தோழியை கூட்டில் எடுக்கணும், விரவு எடுக்கணும், வீட்டில் முத்தத்துக்கு இறங்கணும், இதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ எல்லாத்தையும் அல்லாஹால சுலபமாக ஆக்கிட்டு இருக்கிறார். ஒரு கிலோ மஸ்கட்டா, ரெண்டு கிலோ மஸ்கட்டா, மூணு கிலோ மஸ்கட்டா, அதெல்லாம் எல்லாத்தையும் என்ன செய்யலாம், கடையில வாங்கி எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தடையும் இல்லை. ஆகவே அமர்வு செய்யறதுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் அல்லாஹால சந்தர்ப்பங்களாக செஞ்சிருக்கிறான். எனவே நாங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் உங்களைய கொஞ்சம் பாவிச்சு கொண்டு செயற்படுறது. ஹயர் நாங்கள் இன்றைக்கு இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். வேற ஏதாவது ரமபான் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தால் கேட்டுக்கோங்க, டைம் இருக்குது. ஏத்திகாஃப் என்பது மஸ்ஜிதில் உள்ளது. ஏத்திகாஃப் என்பது மஸ்ஜிதில் உள்ளது. வீட்டில் ஏத்திகாஃப் இல்லை. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கருத்து இருக்குது, வீட்டில பிரத்யேகமாக தொழுகைக்கென்று ஒரு இடம் இருந்தால் அது வேற எதுக்கும் பாதிக்கப்படாது. ஒரு அறை, அது தொழுகையை தவிர வேற எதுவும் நடக்காது என்று இருந்தால் அந்த அறையில ஒரு பெண் ஏத்திகாஃப் இருந்து கொள்ளலாம் என்று இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கருத்து இருக்குது. அது கேட்ப யாரும் செய்வதா இருந்தால் தப்பு இல்ல, இப்படி சில பெண்கள் செய்வாங்க. ஆனால் அந்த அறை வந்து வேற எந்த நோக்கத்துக்கும் பயன்படுத்தப்படக்கூடாது. அது தொழுகை கொண்டு உரிய அறையாக இருக்கணும். என்றால் மஸ்ஜிது தான் ஏத்திகாஃபுக்குரிய இடம், மஸ்ஜிது தான் ஏத்திகாஃபுக்குரிய இடம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர் ஏத்திகாஃப் இருந்தாங்கன்னு சொன்னால் எப்படி இருந்தாங்கன்னு அடுத்த கேள்வி இருக்குது. எப்படி இருந்தாங்கன்றது அடுத்த கேள்வி. நபி அவர்களுடைய வீடுகள் எல்லாமே மஸ்ஜித் நபவியோடு சேர்ந்து இருந்தன. வெறும் அறைகள் தான், வெறும் அறைகள் தான். அப்ப அவங்களுக்கு என்ன இலகுவாக இருந்ததென்றால் மஸ்ஜிதில தொழுது கொள்வதற்கு போறது, அதுக்கிடையே வீட்டுக்குள்ள வந்து இருந்து கொள்றது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இலகுவாக இருந்திருக்குது. ஆகவே இதை வைத்துத்தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியுடைய கருத்து, வீட்டில பிரத்யேகமான ஒரு அறை தொழுகை கண்டு இருந்தால் வேற எந்த வேலைக்கும் அது உபயோகப்படுத்தப்படுவது இல்லை, அதுல பெண்கள் ஏத்திகாஃப் என்று சொல்லலாம். ஆனால் இப்படித்தான், ஏத்திகாஃப் என்றால் ஏத்திகாஃபுக்குரிய ஒழுங்குகள் பேணப்படணும். யாரோடையும் தலைச்சு கொண்டிருக்கப்படாது, குசுலிக்கு போகப்படாது, வேற எந்த வேலையிலும் ஈடுபடக்கூடாது. ஏத்திகாஃப் என்றால் தன்னை ஓரிடத்தில் தரித்து வைத்தல். அது அர்த்தம் என்ன, தான் ஒரு இடத்தில் தரித்து இருத்தல். அதனுடைய ஷரியத்தின் பரிபாஷையில் அதனுடைய அர்த்தம், ஒருவர் மஸ்ஜிதில் அல்லாஹ்வுக்காக வேண்டி உள்ளேயே தங்கி இருத்தல். அப்ப மஸ்ஜிதுக்கா மஸ்ஜிதில் இருப்பது போலத்தான் வீட்டில் பிரத்யேகமான ஒரு தொழுகை அறையில இருந்தாலும், அப்ப மாப்பிளோட கச்சிருக்கோ மேலாது, பிள்ளைகளோட கச்சு கொண்டிருக்கோ மேலாது, இப்படி ஒரு பிரத்யேகமாக என்ன செய்யணுமா அவங்க இருக்க வேண்டும். விருந்தாளி வந்தாலும் அவங்களுக்கு விலகி தோணும், இது ஏத்திகாஃப் இருக்கிறாங்கன்னு அவங்களும் வீட்டில் இருக்கிற அடுத்தவங்க கூட கழிச்சு போட்டு போக வேண்டியதுதான். இல்ல வேற ஒருத்தரும் இல்லைன்னா ரமபான் முடிஞ்சு பார்ப்போம், அவங்களும் விலை பெற்று போயிட்டு போகணும். இப்படி இருக்க பழகணும். இத்தனை ஏத்திகாஃப். ஏத்திகாஃப் இருப்பவர் ஒரு ஜனாசாவுக்கும் வெளியில் போகக்கூடாது, போனால் ஏத்திகாஃப் முறிந்துவிடும். புரியுதா என்னது, அவருடைய உறவு ஜனாசாவா இருந்தாலும் வெளியே போகப்படாது, போனால் அதோட ஏத்திகாஃப் முடிஞ்சிட்டு திருப்பி அவர் வந்து இன்னொரு ஏத்திகாஃப் தான் ஆரம்பிக்கணும். அப்ப ஜனாசாவுக்கு ஜும்மா பள்ளியில இருக்கணும், அதுவும் வந்திருக்குது. காரணம் என்ன, ஜும்மா நடக்காத பள்ளியில இருந்தா ஜும்மாவுக்காக இன்னொரு பள்ளிக்கு போக வேண்டியது, அப்புறம் ரோட்ல போகணும். வெளியில இறங்குறார் இல்லையா, மஸ்ஜிதில இருந்து வெளியேறுகிறார். ஆகவே தான் ஏத்திகாஃப் இருக்கும் போது ஏத்திகாஃப் இருக்கும் மஸ்ஜித் ஜும்மா நடைபெறும் மஸ்ஜிதாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. விளங்கிக்கொண்டீங்களா? அப்ப வீட்டில் இருப்பவர்களும் இந்த கோலத்தில் தான் இருக்க வேண்டும். சில பேர் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க, நன்மைகள் அவங்களுக்கு விளங்குது, ஆனால் ஒழுங்குகள் விளங்க இல்லை. வீட்டு வேலையும் பார்த்துக் கொள்வது இப்படி செய்வது. அப்படி கஷ்டமானவர்கள், முழுமையான ஏத்திகாஃப் இருக்க முடியாதவர்கள் இரவு ஏத்திகாஃபில் இருக்கிறது. உதாரணத்துக்கு இரவு தராவீஹோட ஆரம்பிச்சு சஹர் வரைக்கும் என்ன செய்யறது, ஏத்திகாஃப் இருக்கிறது. ஒரு கொஞ்ச நேரம் ஏத்திகாஃப், ஏத்திகாஃபுக்கு கொஞ்ச நேரம் தரித்திருத்தலும் போதும், கூடிய நேரத்துக்கு எல்லை இல்லை. ஒருவர் ஒரு மஸ்ஜிதுல போய் 10 நிமிஷம் ஏத்திக்கா கூட இருக்கிறேன் இருந்தாலும் அதுவும் ஏத்திக்காப்தான். 20 நாளைக்கு இருந்தாலும் அதுவும் ஏத்திக்காப்புக்கு மிக குறைந்த நேரம் போய் சற்று தாமதித்தல், சற்று தரித்தல் ஆகக்கூடிய நேரம் வரையறுக்கப்பட இல்லை. எனவே ஒருவர் சில பேர் என்ன செய்வாங்க, இரவு வீட்டில் தராவிங் திருவிட்டு சாப்பிட்டு என்ன செய்வாங்க, புறப்பட்டு மஸ்ஜிதுக்கு போய் சஹர் வரைக்கும் விவாதத்தில் இருந்துட்டு வருவாங்க. அதுவும் ஒரு வகையில் அவரே காப்பான், அந்த நேரம் ஏற்றிக்கா. பகலையில் ஒன்றும் செய்யலாது, வீட்டு சூழல், குடும்ப சூழல், தொழில் உத்தியோகம் எல்லாம் எங்களுக்கு தடை அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது போல பெண்களும் என்ன செய்யலாம், அல்லாஹ் தஆலா நன்மைக்கு நன்மைகளுக்குரிய வாயில்களை எவ்வளவு இலகுபடுத்தி வைக்க முடியுமோ அவ்வளவு இலகுபடுத்தி வைத்திருக்கிறான், அதை செய்து கொள்ளலாம். குளிக்கிறதும் எப்படி இருக்குது, சொகுசுக்காக குளிக்கிறது கூடாது. சொகுசுண்டா சொகுசுக்கான், அதாவது ஒவ்வொரு நாளும் சூடும் இல்லை குளிரான ஒரு காலம், தினசரி குளிக்கணுமா, உள்ளுக்கே இருக்கிறாரு ஏற்றிக்காப்புல, அவருக்கு வெளியில பிரச வேர்வ ஒன்றும் போன வார மாதிரி உள்ளுக்கு இருந்தா வருமா, அப்ப இவர் தினசரி குளிக்கிறார் அந்த ஒரு குளிர் பிரதேசத்தில் ஏற்றிக்காப்பு இருப்பவர் அவர் சொகுசுக்கு குளிக்கிறார் அப்படித்தானே, அப்படியான குளிப்பும் தவிர்க்கப்படணும். ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மேல நினைத்துக் கொள்வதற்காக வேண்டி போகணும். ஒன்றுக்கு ரெண்டுக்கு போனாலும் கூட இவருடைய தவிக்கவும் கூடாது, போகணும். ஒன்றுக்கு ரெண்டுக்கு போறது முடிக்கணும், உள்ளுக்க உபசரித்து உள்ளுக்க வந்து செஞ்சிடணும். அதுவும் கூட அண்மையில் உள்ளதை பார்த்து செய்யணும், தொலைவில் உள்ளதுக்கு போக கூடாது. இதெல்லாம் மேற்றிக்காகக்கூடிய விதிகளும் சட்டங்களும் ஒழுங்குகளும். இவங்க என்ன செய்யலாம், இவங்க சந்தையால கொடுக்கலாம், அல்லது இவர்கள் அவர்களுக்கு பதிலாக நோன்பு வைக்கலாம். அதுவும் ஹதீஸ்ல வந்திருக்கு, எவர் ஒருவர் நோன்பை விட்டுட்டு போயிட்டாரோ, நோக்க இல்லை நோட்பதற்கு முடியுமாக இருந்தும் சந்தர்ப்பத்தின் தவறு விட்டு போயிட்டாரோ, அவருக்கு ஃபித்யா கொடுக்கவும் மேலும், அல்லது அவருடைய பொறுப்பாளர் அவருக்காக நோன்பு 3 நாள் விட்டுட்டார் தான் இவர் 3 நாள் நோன்பு வைக்க, அதுவும் ஹதீஸ்ல வந்திருக்கு. இது செஞ்சால் அது ஃபித்யா கொடுத்தா நோன்பு தேவையில்லை, நோன்பு வைத்தால் யாரும் ஃபித்யா கொடுக்கவும் தேவையில்லை, அது செய்யலாம். இல்ல அவருடைய வாரிசுக்காரர்கள் யாரும் பிடிக்கலாம், அவருக்கு வாரிசுக்காரர்கள் பிள்ளைகள் பிடிக்கலாம், அல்லது மனைவி கணவன் அந்த மனைவி பிடிக்கலாம், மனைவி அந்த கணவன் பிடிக்கலாம், பிள்ளைகள் அந்த பெற்றோர் பிடிக்கலாம், சகோதரர்கள் பிடிக்கலாம். அதுக்காக எல்லாரும் பிடிக்க தேவையில்லை, ஒருவர் பிடித்தால் 5 நோம்பு விட்டிருக்கிறார், 5 பேர் பேசி நீ ஒரு நாள் பிடி நான் ஒரு நாள் பிடிக்கிறேன், 5 பேர் பிரிச்சு பிடிக்கும் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு நாள். ஆனா எந்த நாள் இருக்கோ 2 பேரும் 5 பேரும் பேசிக்கொள்றது பிரிச்சு செஞ்சு போடலாம். நிறைய நோயாளிகள் இருக்கிறாங்க ஊடுகள்ல, பிடிக்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பித்தியாவை பத்தி கவனம் செலுத்துறது இல்லை. முடிப்பாப்பா. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.